டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்ப்போம். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. இங்கே அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது என்று முதலாவது சொல்கிறார். இது அவருடைய நித்தியமாக இருக்கும் தன்மையை சொல்கிறது. தானியேல் 7:9 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது எனவும் பார்க்கிறோம். இது அவருடைய உள்ளான ஊடுருவி செல்லும் கூரிய பார்வையை பற்றி சொல்கிறது. மேலும் எல்லா சபையின் வாழ்க்கையையும் கண்களால் கண்ட அறிவை உடையவர். அவருக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். என்னை பற்றியும் அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் காணிக்கை பெட்டியின் அருகிலே நின்று மக்கள் எவ்வாறு காணிக்கை போடுகிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருந்ததை வேதத்திலே பார்க்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் ஆலயத்திலே அவருக்கு எவ்வளவு காணிக்கை கொடுத்தீர்கள் என்பதை அவர் கவனித்து பார்த்தார். நீங்கள் யாரும் நான் கொடுத்த காணிக்கை பார்க்கவில்லை என்றுதானே நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். மேலும் பேதுரு அவரை மறுதளித்த பிறகு இயேசுவின் கண்கள் பேதுருவின் கண்களோடு சந்தித்தன. இது நடந்து முடிந்த பிறகு பேதுரு வெளியே சென்று அழுதார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் இயேசு இரட்சகரின் கண்களை பார்ப்பீர்கள் என்றால் உங்களிலே மாற்றம் நிகழும். அவர் நம் எல்லாரையும் ஊடுருவி பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது என்கிறார். இது நியாய தீர்ப்பை குறித்த அடையாள செய்தியாயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்புறத்திலே காணப்பட்ட வெண்கல பலிபீடம் இயேசு கிறிஸ்து பூமியிலே சிலுவையிலே மரித்ததை வெளிப்படுத்தி கூறுகிறது. அவர் அங்கேயே உங்களுடைய என்னுடைய பாவத்திற்குரிய நியாய தீர்ப்பை சுமந்து தீர்த்தார். இப்பொழுது அவர் தமக்கு சொந்தமான நம்மை போன்றவர்களை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார். மனிதனுடைய சுபாவம் என்னவென்றால் நிறைவேற்றப்பட்ட நியாய தீர்ப்பை எதிர்ப்பதாகும். மனிதர்கள் தாங்கள் கை கொள்வதற்கு சில நியமங்களை தங்களுக்கு தர வேண்டுமென எதிர்பார்க்கிறார்கள். ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் இன்று அநேக குறுகிய கால பயிற்சி வகுப்புகள் பிரபலியமாக விளங்குகின்றன. கிறிஸ்தவர்கள் சட்டத்தின்படியாக வாழ விரும்புகிறார்கள். அவர்களுக்கு கிருபையின்படி வாழ பிடிக்கவில்லை. நீங்கள் சில கிறிஸ்தவர்களை அழைத்து அவர்களுக்கு சில சட்ட திட்டங்களை கொடுப்பீர்கள் என்றால் அதிலே அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். இதை இதை நீ செய்ய வேண்டும், இதை இதை நீ செய்யக்கூடாது என்று சொன்னால் போதும். ஆனால் விளைவுதான் மோசமானதாயிருக்கும். இவர்கள் சிறு கூட்டமாகி விடுவார்கள். அவர்கள் ஆங்காங்கே சில கட்டுகளை போட்டுவிட்டு கால் முறிவிற்கு இதுவே போதுமானது என்று கணக்கிட்டு விடுவார்கள். ஏன்? மனித சுபாவம் இவ்வாறுதான் இருக்கிறது. புகழப்படும் பொழுது அவர்கள் பூனையைப் போல மெதுவாக உருமுகிறவர்களாகவும், தோல்வி வரும்பொழுது முள்ளலை போல மூடியை உயர்த்துகிறவர்களாகவும் காணப்படுவார்கள். இதன் காரணமாகவே இன்றைய கிறிஸ்துவின் நிலையும் அவருடைய ஆராயும் பணியும் சபைகளால் அதிகமாக புறக்கணிக்கப்படுகிறது. பாவத்தை குறித்து சுட்டிக்காட்டும் ஊழியர்கள் தேவையில்லை என்று எண்ணுகிறார்கள். ஒருவர் அடிக்கடி இரட்சிப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் பேசினால் எப்பொழுதும் இவருக்கு இதுதான் தெரியுமோ என்று சொல்கிறார்கள். இயேசு சபையின் நீதிபதியாக இருக்கிறார். அவர் முகஸ்துதி செய்கிறவர் அல்ல. அவர் கண்டும் காணாமல் இருக்க மாட்டார். பாவத்திற்கும் தவறான செய்கைகளுக்கும் அவர் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு இருக்க மாட்டார். அவர் தமக்கு சொந்தமானவர்களை அடிக்கடி பார்த்து, மகனே மகளே மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நாம் வெளிப்படுத்தின சேஷ புத்தகத்தை தியானிக்கும் பொழுது இதை சிந்திக்க இருக்கிறோம். அவர் தம்முடைய சபையை பார்த்து, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார். திருச்சபையானது இந்த குற்றச்சாட்டின் கீழே பல நூற்றாண்டுகளாக நெளிந்து கொண்டும் வலியை அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறது. இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. வெதுவெதுப்பான விசுவாசிகளின் இருதயத்திலிருந்து வரும் இயற்கையான எதிர்ப்பின் விளைவாகவே இது உண்டாகிறது. அருமையானவர்களே, லவோதிக்கியா திருச்சபை கிறிஸ்து கூறியவற்றிற்கு போதிய கவனம் செலுத்தவில்லை. ஒருவர் கூறியது போல, ஒருவர் மகிமையோடே இருக்கிறார், ஆனால் சபையோ அவரை பற்றிய பார்வையை இழந்துவிட்டது என்று பார்க்கிறோம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது என்று வாசிக்கிறோம். இது அதிகாரமுள்ள வார்த்தை, இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை உருவாக்கிய வார்த்தை, அது தமக்கு சொந்தமானவர்களை கல்லறையிலிருந்து எழுப்பிய வார்த்தை, தமக்கு சொந்தமானவர்களை தம்மோடு இருக்கும்படி உலகத்தில் நின்று எடுத்துக்கொண்ட வார்த்தை. அருமையானவர்களே, நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஓவியத்தோடு இந்த உருவகங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 16 வசனம் பாருங்கள். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. இங்கே தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது அவர் இந்த அண்ட சராசரங்களையும் கட்டுப்படுத்தி நடத்துகிறவர் என்பதை இது காட்டுகிறது. அது மட்டுமல்ல, வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருப்பதனாலே உண்மையாகவே அவருடைய வாயிலிருந்து பட்டயம் நீட்டிக்கொண்டிருந்தது என்று நம்புகிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, பட்டயம் என்பது அவருடைய வார்த்தையை குறிக்கிறது என்று எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்திலே வேதம் தெளிவுபட கூறுகிறது. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கிறார். அதை இன்றும் அவர் செய்கிறார். அவர் வார்த்தையை கொண்டு பேசும்பொழுது நீங்கள் உட்கார்ந்து அதை குறித்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் அவர் தேவையானவற்றையே, முக்கியமானவற்றையே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது என்றும் வாசிக்கிறோம். உங்களால் சூரியனை கூட பார்க்க முடியாது இல்லையா? நீங்கள் சூரியனை படைத்த அந்த சிருஷ்டிகளை பார்க்க முடியும் என்று எண்ணுகிறீர்களா? மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை உங்களால் பார்க்க இயலுமா? அவர் அவ்வளவு அற்புதமானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 17:17 வசனம் பாருங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். கிறிஸ்து பூமியில் இருந்தபொழுது யோவான் அவருடன் மிகவும் நெருக்கமான உறவு கொண்டவராயிருந்தார். மேல் வீட்டறையிலே இயேசுவின் மார்பிலே கூட யோவான் சாய்ந்திருந்தார். அவர் இயேசுவுடன் மிகவும் ஆழமான உறவு வைத்திருந்தார். அவர் இயேசுவை கடிந்து கொண்டதில்லை. ஆனால் அவர் பத்மோ தீவிலே மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை பார்த்தபொழுது யோவான் இயேசுவின் அருகிலே சென்று அவரிடத்தில் கையை கொடுத்து குலுக்க முயற்சிக்கவில்லை. யோவான் பேச்சை ஆரம்பிக்க கூட முயற்சிக்கவில்லை. அவர் செத்தவனைப் போல இயேசுவின் பாதத்திலே விழுந்தார். தரிசனத்தினால் யோவான் ஒரு செயலற்ற மனிதனைப் போலானார். அருமையானவர்களே, யோவான் இவ்வாறு செயல்பட்டபடியினாலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே செல்லும் பொழுது அவரை மிகவும் பழகினவர்களைப் போல அணுக முடியாது என்பதை உறுதி செய்து கொள்ள முடிகிறது. நாமும் அவருடைய பாதத்திலே செத்தவர்களைப் போலத்தான் விழுவோம். அவர் இன்று மகிமையடைந்த கிறிஸ்துவாயிருக்கிறார். ஆகவே இன்றைய நவீன கிறிஸ்தவ கலாச்சாரம் எல்லாம் விரும்பத்தக்கதாக இல்லை. ஏனென்றால் அவரை ஒரு தோழனைப் போல பாவித்து கூறுவதெல்லாம் சரியானதாக தோன்றவில்லை. நான் சொல்லுகிறது ஒருவேளை உங்களுக்கு கடினமாயிருக்கலாம். யோவான் 15:14 வசனத்திலே என் சிநேகிதராயிருப்பீர்கள் என்று இயேசு சொன்னது உண்மைதான். ஆனால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறவராய் இருப்பீர்கள் என்றால் அது பொருத்தமானது. அதேவேளையிலே நாம் இயேசுவை அவருடைய முழு மகிமையோடும் அழகோடும் காண முடிந்ததானால் நண்பரே என்று நாம் அவரை மிகவும் நெருக்கமானவர்களைப் போல அணுக மாட்டோம். ஆனால் இங்கே ஒரு அற்புத காரியத்தை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். பயப்படாதே என்கிறார். மனுக்குலத்திற்கு தேவன் சொல்கிற வாழ்த்துதல் இதுதான். மேலும் நாம் ஏன் பயப்படக்கூடாது என்பதற்கான 4 காரணங்களை இங்கே அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். முதலாவது காரணத்தை இங்கே பார்க்கிறோம். நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்கிறார். இது அவருடைய தெய்வீக தன்மையை பற்றி பேசுகிறது. அவர் நித்தியத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் நித்தியத்திற்குள் சென்றிருக்கிறார். சங்கீதம் 92 நீரே அனாதியாய் எண்டெண்டைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய காலம் என்பது இறந்த காலத்திலே மறைந்து போகும் புள்ளியில் இருந்து ஆரம்பமாகி எதிர்காலத்திலே மறைந்து போகும் புள்ளி வரையிலே உள்ள காலத்தை குறிக்கிறது. அத்தனை காலமும் அவரே தேவனாயிருக்கிறார், அவரே முதன்மையானவராயிருக்கிறார். காரணம், அவருக்கு முன்பு வேறு யாரும் இருந்ததில்லை, அவரே இறுதியானவர். காரணம், அவரை தொடர்ந்து வேறு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் தேவனாக கொண்டிருப்பது எவ்வளவு சிறந்த ஒரு காரியம் இல்லையா? அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 18 வசனம் பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். 17 வசனத்திலே உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று வருகின்ற வார்த்தை இந்த வசனத்திலே வந்திருக்க வேண்டும். உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன் என்கிறார். அதாவது, உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற ஒருவர் முன்பு மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்துவிட்டார். இது அவருடைய மீட்பின் திட்டத்திற்கான மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி பேசுகிறது. நம்ம அநேகர் குற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்கிறோம். யாராவது நம்மை விரல் நீட்டி நீ குற்றவாளி என்று சொல்லிவிடுவார்களோ என்று அநேக வேளைகளிலே பயப்படுகிறோம். உங்களை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் எங்கே போனான்? பவுல் சொல்கிறார், ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மறித்தவர். நீங்கள் என்னிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறீர்களா? நான் ஒரு பெரிய பாவி என்று நீங்கள் சொல்கிறீர்களா? கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவருமாயிருக்கிறார். நான் நீதிமானாக வேண்டும் என்பதற்காக அவர் எழுந்திருக்கிறார். மேலும் நான் மன்னிக்கப்பட்டவன் என்பதை காண்பிப்பதற்காகவும் அவர் அவ்வாறு எழுந்திருக்கிறார். நான் ஒரு நாளிலே பரலோகம் செல்வேன் என்ற நம்பிக்கையை அவர் எனக்கு தந்திருக்கிறார். அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு அற்புதமானது இல்லையா? மேலும் அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்ததாக, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். இது அவருடைய தற்போதைய நிலைமையை குறிக்கிறது. அவர் நியாயம் தீர்க்கிறது மட்டுமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயும் இருக்கிறார். நமக்கு இது எவ்வளவு அவசியமான ஒன்று இல்லையா? 4வதாக இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். திறவுகோள் என்பது அதிகாரத்தையும் வல்லமையையும் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுதும் மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் வல்லமை உண்டு. அவருடைய சொந்த மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் அப்படிப்பட்ட வல்லமையுடையவராய் இருக்கிறார். பாதாளம் என்பதற்கு கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் காணாத உலகத்தை குறிக்கிறது. இது சரீரம் வைக்கப்படும் கல்லறையை குறிக்கிறதாகவும் இருக்கிறது, அல்லது ஆவி போகும் இடத்தை குறிக்கிறதாயும் இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறார் என்ற காரியத்தில் நீங்களும் நானும் ஆறுதலை பெற முடியும். அவர் ஒருவரே நம்மை மரணத்தை குறித்த கொடூரமான பயத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும். நாம் அடுத்து வருகின்ற வசனத்திலே வெளிப்படுத்தல் புத்தகத்தின் கால வரிசையையும் இந்த புத்தகத்தின் பிரிவுகளையும் குறித்து பார்க்கிறோம். அது 3 கால வரிசைகளிலே இருக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், மேலும் எதிர்காலம். இப்பொழுது நாம் அதை குறித்து சுருக்கமாக பார்த்துவிட்டு தொடர்ந்து இந்த புத்தகத்தை தியானிக்கப் போகும் வேளையிலே அதை சற்று விளக்கமாக நாம் அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 19 வசனத்தை பாருங்கள். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இதுவரை யோவான் என்ன பார்த்திருக்கிறார்? அவர் மகிமையுற்ற கிறிஸ்துவை கண்டிருக்கிறார். இது கிறிஸ்துவை மையமாக கொண்ட புத்தகம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மகிமையுற்ற இயேசுவே கருப்பொருள். நீங்கள் உங்கள் கண்களை குதிரை மேல் ஏறியிருக்கிறவர்கள் மீதோ, கோப கலசத்தின் மீதோ, அல்லது மிருகத்தின் மீதோ பதித்து விடாதிருங்கள். அவையெல்லாம் அப்படியே கடந்து போகின்ற பொருட்கள்தான். இயேசு கிறிஸ்துவின் மீதே உங்கள் கண்கள் இருக்கட்டும். அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசுவை பற்றி தான் பெற்ற தரிசனத்தை யோவான் எழுத வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். 2வதாக, இருக்கிறவைகளையும் என்று சொல்கிறார். எவைகள் இருக்கிறவைகள்? சபை சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறவைகள். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் சபை தொடர்பான காரியங்கள் இங்கே பூமியிலே இருக்கிறது. சபைக்கு சம்பந்தமான காரியங்கள் 2-3 அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 3வதாக, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு வேத ஆசிரியர் இதை குறித்து சொல்லும்பொழுது இவைகளுக்கு பின்பு நீ காணப்போகிற காரியங்களை எழுது என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் நிகழ்ச்சி நிரல். சபை பரலோகத்திற்கு போகிறதையும் சபை உலகத்தை விட்டு சென்ற பிறகு பூமியிலே நடைபெறப் போகிற காரியங்களையும் குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் இந்த நிகழ்ச்சி நிரல் 4:22 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 20 ஏழு நட்சத்திரங்களையும் ஏழு குத்துவிளக்குகளையும் குறித்த விளக்கத்தை பார்க்கிறோம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:20. என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு குத்துவிளக்குகளும் ஏழு சபைகளாம். பிரியமானவர்களே, பார்த்தீர்களா, யோவான் அடையாளத்தை பயன்படுத்தும் பொழுது அதை தெளிவுபடுத்தி விளக்கிவிடுகிறார். அந்த அடையாள குறி எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். மற்றபடி அவர் அடையாள மொழியாக சிலவற்றை பயன்படுத்தாமல் அது அவ்வாறே நேர் சரியாக நடந்துவிடும் என்பதை குறித்து சொல்கிறார். ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது என்கிறார். வேதத்திலே ரகசியம் என்று சொல்லப்படுவது பரிசுத்தமான ரகசியமாகும். அது குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு வெளிப்படுத்தப்படக்கூடாது. இங்கே நாம் பார்க்கிற காரியம், யோவானுக்கு கொடுக்கப்படும் முன்னர் வெளிப்படுத்தப்படவில்லை, யோவானுக்கே வெளிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக இது யோவான் பார்த்த காரியத்தோடு சார்ந்ததாயிருக்கிறது. மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர் இவர் மாத்திரமே. உங்களுக்கு ஒருவேளை இவ்வாறு தோன்றலாம், அப்போஸ்தலனாய பவுல் மகிமை பெற்ற இயேசு கிறிஸ்துவை காணவில்லையா? பவுல் எதை பார்த்தார்? கவனியுங்கள், அப்போஸ்தலர் 26:13, வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் சூரியனை கூட பார்க்க இயலவில்லை. அப்படி இருக்கும்பொழுது பவுல் கிறிஸ்துவின் முழு மகிமையோடே அவரை பார்த்திருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அவர் அங்கே இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த வெளிச்சம் பவுலை சில நாட்கள் கண் பார்வையற்றவராக ஆக்கிவிட்டது. எனவே யோவான் தான் மகிமை பெற்ற இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக அவருடைய எல்லா மகிமையோடும் பார்த்தவர் என்று சொல்லலாம். இங்கே ஏழு நட்சத்திரங்கள் ஏழு தூதர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் அதிகாரத்தை குறிக்கிறது. யூதா 13 விசுவாச துரோகிகள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். தூதன் என்ற சொல்லிற்கு செய்தி அறிவிப்பவர் என்பது அர்த்தமாகும். அது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது தேவ தூதர்களாக இருக்கலாம். இது பரலோக சேனையைச் சேர்ந்த செய்தி அறிவிப்பாளராய் இருக்கலாம் அல்லது பூமியிலே உள்ள ஏழு சபையின் ஸ்தல போதகராக அல்லது பொறுப்பிலே ஆளுகையிலே உள்ள செய்தி அறிவிக்கிறவராய் இருக்கலாம். நாம் அதை குறித்து அடுத்து வரும் 2 பார்க்கப் போகிறோம். என்னை பொறுத்தமட்டிலே போதகர்கள் தூதர்களாக அழைக்கப்படுவது சிறந்ததாயிருக்கும். ஏழு குத்துவிளக்குகளும் ஏழு சபைகளாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குத்துவிளக்குகள் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளை குறிக்கிறது. மட்டுமல்ல, இது சபையாகிய கிறிஸ்துவின் முழு சரீரத்தையும் குறிக்கிறது. உலகில் உள்ள அனைத்து சபைகளையும் இது உள்ளடக்கி கூறுகின்றதாய் இருக்கிறது. நாம் இப்பொழுது 2 சிந்திக்கும்படியாக கடந்து செல்கிறோம். அதற்கு முன் 2-3 முகவுரையாக சில காரியங்களை தியானிப்போம். அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே 2 நாம் படிக்க துவங்குவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 சபை என்ற ஒரு பகுதிக்கு நம்மை அழைத்து வருகிறது. இது கிறிஸ்துவின் சரீரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அவர் சபையிலே அன்பு கூர்ந்து அதற்காக தன்னையே கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. சபை என்பது விசுவாசிகளின் அமைப்பாயிருக்கிறது. அதற்காக பிதாவானவர் தம் குமாரனை கொடுத்தார். இந்த சபை என்ற அமைப்பிற்காக குமாரனானவர் பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறதை நாம் யோவான் 17 பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 பின்னர் சபையை குறித்து எதுவும் சொல்லப்படாததால் அது நம்முடைய கவனத்தை கவர்கிறதாயிருக்கிறது. 4 வரை சபையை பற்றி 19 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 4-20 வரை சபையை பற்றி ஒரு முறை கூட குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் அப்பொழுது சபையானது உலகத்திலே இருக்கப் போவதில்லை, அது பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த ஏழு கடிதங்களும் 3 விளக்கங்களையும் நடைமுறை பயனையும் உடையது. கவனியுங்கள், முதலாவதாக இது சமகாலத்தது. இந்த கடிதங்கள் யோவான் காலத்திலுள்ள ஸ்தல சபைகளுக்கு நேரடியான செய்தியை உடையதாயிருந்தது. அடுத்ததாக வரும் 2 அந்த ஏழு சபைகளின் இருப்பிடத்தை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். அந்த பகுதிகளிலே இப்பொழுதும் அதன் அழிந்து போன பகுதிகளை பார்க்கலாம். அதை நீங்கள் ஒருவேளை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பை பெறுவீர்கள் என்றால் அது உங்களை இன்னமும் வேதத்திற்கு அருகாமையிலே இழுத்துச் செல்லும். இந்த ஏழு சபைகளின் அழிந்து போன பகுதிகள் நமக்கு சிறந்த செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. யோவான் தான் நன்கு அறிந்து வைத்திருந்த சபைகளுக்கு இந்த காரியங்களை எழுதுகிறார். சர் வில்லியம் ராம்சே என்பவர் தனது புத்தகத்திலே சொல்லும்பொழுது, இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு கடிதங்களை எழுதிய அந்த மனிதர் அங்கே இருந்திருக்கிறார், அங்கே இருந்த சூழ்நிலைகளையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அதாவது ஒவ்வொரு கடிதமும் சபையை பற்றிய பலதரப்பட்ட காரியங்களை கொண்ட ஓவியமாயிருக்கிறது. இதில் கூறப்பட்டிருக்கின்ற காரியங்கள் எல்லா காலங்களிலும் உள்ள எல்லா சபைகளுக்கும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட சபைக்கும் ஒவ்வொரு செய்தியும் பயனுடையதாயிருக்கிறது. அதாவது நீங்கள் பெருகவும் சபைக்குரிய கடிதத்தை வாசிக்கும் பொழுது அது உங்களுடைய சபைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் செய்தியை உடையதாயிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவதாக, இது கால வரிசைப்படுத்தப்பட்டது. பெந்தேகோஸ்தையிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படல் வரையுள்ள வரலாறு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சபை வரலாற்றிலே ஏழு வித்தியாசமான காலங்கள் உண்டு. எபேசு சபை அப்போஸ்தல சபையை குறிக்கிறது. லவோதிக்கேயா சபை விசுவாச துரோக சபையை குறிக்கிறது. இந்த தீர்க்க தரிசனமான ஓவியங்கள் எல்லாம் இன்றைய சபை வரலாற்றிலே அதிகமாக நிறைவேறிவிட்டன. நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நன்கு வரையறுத்து கொடுத்த உறுதியான புத்தகத்தின் பொது அமைப்பை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஏழு சபைகளுக்கான தனிப்பட்ட கடிதத்திலும் இயேசு இந்த அமைப்பை பயன்படுத்துகிறார். கவனியங்கள், முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்திலே யோவான் பார்த்த மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய சில அம்சங்கள் ஒவ்வொரு சபைக்கு எழுதப்படும் கடிதத்திலேயும் வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, இந்த கடிதங்கள் ஒவ்வொரு சபையின் தூதனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இந்த தூதன் என்பது மனித செய்தி அறிவிப்பாளரை குறிக்கிறது. இவரை நாம் சபையின் போதகர் என்று அழைக்கலாம். மூன்றாவதாக, ஒவ்வொரு கடிதத்தையும் உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று கூறி ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். நான்காவதாக, முதலிலே இவர் அவர்களை புகழ்ந்து எழுதிவிட்டு தொடர்ந்து அவருடைய குறைகளை குறித்து கண்டித்து எழுதுவதை பார்க்கலாம். இதுவே அவருடைய முறையாயிருக்கிறது. இருந்த போதிலும் சில விதிவிலக்கான சபைகளையும் நாம் பார்க்க முடியும். சிமிர்னா சபைக்கும் பிலதெல்பியா சபைக்கும் அவர் கண்டனமான வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். சிமிர்னா ஒரு இரத்த சாட்சியான சபை, அதை அவர் கண்டனம் பண்ணவில்லை. பிலதெல்பியா ஒரு மிஷனரி சபை, அது தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்றதாக இருந்தது, அதை அவர் கண்டிக்கவில்லை. அதேபோல லவோதிக்கேயா சபை விசுவாச துரோகத்தில் காணப்பட்டபடியால் அதை குறித்து அவர் ஒரு வார்த்தை கூட புகழவில்லை. அருமையானவர்களே, ஐந்தாவதாக, ஒவ்வொரு கடிதமும் இந்த ஒரு எச்சரிக்கையோடு நிறைவடைகிறது. எப்படி? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் இரண்டாவது முக்கியமான பிரிவான இதிலே இருக்கிறவைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது சபை தொடர்பான காரியங்கள். இந்த ஏழு கடிதங்களும் ஒவ்வொரு சபைக்கு நேராக இயேசு அனுப்பிய செய்தியாயிருக்கிறது. முதலாம் இரண்டாம் நூற்றாண்டுகளிலே கடிதம் எழுதுதலும் பயணம் செய்வதும் ரோம சாம்ராஜ்யத்திலே நன்றாக இருந்தது என்பதை நாம் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். அந்த காலகட்டத்திலே ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலும் நன்றாக தொடர்பு வசதி இருந்தது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவ வெளிப்பாட்டினை உடைய இந்த ஏழு கடிதங்களும் வேறு காரணங்களினாலும் மிகவும் முக்கியமானவையாக கருதப்பட்டன. அதில் முக்கியமான ஒன்று, இவை கிறிஸ்துவிடத்திலிருந்து சபைக்கு நேராக அனுப்பப்பட்ட கடிதங்கள். அருமையானவர்களே, சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை ஒரு பெரிய அதிகாரி கடிதம் எழுதுவார் என்றால் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீர்கள் இல்லையா? இங்கே கிறிஸ்து கடிதங்களை அனுப்புகிறார். எபேசு சபைக்கு பவுல் எழுதிய ஒரு கடிதமும் இருக்கிறது. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக கொடுத்த கடிதமும் இருக்கிறது. இந்த கடிதங்கள் நிருபங்கள் என்று சொல்லப்படாவிட்டாலும் இது முக்கியத்துவம் வாய்ந்தவை. நிருபங்களுக்கும் கடிதங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. இந்த கடிதங்கள் அதிகமாக வெளியிலே சென்று அநேக திரள் கூட்டமான ஜனங்களை சந்தித்திருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே அநேக தலை சிறந்த சபைகள் உண்டு. இருந்த போதிலும் இந்த சிறந்த ஏழு சபைகள் மட்டும் சில காரணங்களினாலே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காரணம் இவைகளின் அமைப்பிடம். இவை முதலாம் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு வரை கூட ரோம சாம்ராஜ்யத்திலே மிகவும் முக்கியமான இடத்திலே அமைந்திருந்தன. இந்த இடத்தில் கிழக்கும் மேற்கும் சந்திக்கிறதாக இருந்தது. கிறிஸ்துக்கு முன் 2000 ஆண்டிலே சிறிய ஆசியா பகுதியின் கடற்கரையோர பகுதியிலே ஒரு நாகரிகம் இருந்தது. இது தற்போதைய துருக்கியின் மேற்கு கடற்கரை பகுதியிலே அமைந்திருந்தது. இது ஒரு அழகான பகுதியாகும். மட்டுமல்ல, செழிப்பான பகுதிகளிலே சில இங்கே இருக்கின்றன. பழங்காலத்திலே ஹிட்டைட் தேசத்திற்கு இருதயம் போன்ற பகுதி இதாகவே இருந்தது. சிமிர்னா நிறுவப்பட்டது போல் எபேசுவும் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டிலே இந்த ஹிட்டைட் மக்களால் நிறுவப்பட்டிருந்தது. பெருகமோ இதற்கு பிந்திய காலத்திலும், தியேத்ரா மற்றும் சர்தை போன்றவை இதற்கும் பிந்திய காலத்திலும் நிறுவப்பட்டிருக்கிறது. மகா அலெக்சாண்டர் காலத்திலே இவை சிறந்து விளங்கியிருக்கிறது. கிரேக்க நாகரிகத்தை அனடோலிய நாகரிகம் அங்கேயே சந்தித்தது. இந்த இரண்டு நாகரிகங்களுக்கும் இடையேயான வித்தியாசத்தை நாம் எளிதாக கூறிவிட முடியும். இந்த அனடோலிய பழங்குடி மக்கள் மிருகங்களை தெய்வமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் கிரேக்கர்கள் மனிதர்களைப் போன்ற பெரிய உருவங்களை உண்டாக்கி அவற்றை தொழுது கொண்டார்கள். எபேசு பட்டணத்திலே சுமார் 200,000 பேர் வசித்து வந்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய நகரமாய் இருந்திருக்கிறது. அங்கே ஒரு பெரிய கலையரங்கம் இருந்திருக்கிறது. அது இன்றைக்கும் இருக்கிறது. அதில் சுமார் 20,000 மக்கள் உட்கார முடியும். அது பொழுதுபோக்கிற்கு சிறந்த இடம். அங்கே ரோம பேரரசர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த நகரம் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. துறைமுகத்திலிருந்து ஊருக்குள்ளே வரும் முக்கியமான சாலை கூட வெள்ளை பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சென்றாலும் அதை பார்க்க முடியும். இது ஒரு அழகான இடமாயிருந்திருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து கூறியிருக்கிறார். இந்த பகுதியிலே சுவிசேஷத்தின் தாக்கம் அதிகமாக இருந்திருக்காது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது முற்றிலும் தவறு. எபேசுவிலே சுவிசேஷத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. துறைமுகத்தின் நுழைவு வாயிலிலே 4 பெரிய தூண்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதன் மீது சிலுவை அடையாளம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நினைவு சின்னம் மத்தேயுவிற்கும், மற்றொன்று மார்க்குவிற்கும், மற்றொன்று லூக்காவிற்கும், இன்னும் ஒன்று யோவானிற்கும் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. இன்று அங்கே ஒரே ஒரு தூண் நின்று கொண்டிருக்கிறது. அது இன்றும் சிலுவை அடையாளத்தை சுமந்து கொண்டு நிற்கிறது. மேலும் புறஜாதி ஆலயங்கள் பிறகு சபையாக மாறியதற்கும் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவை எல்லாமே சுவிசேஷத்தின் தாக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பவுலும் யோவானும் இந்த பகுதியிலே ஊழியம் செய்த பின்னர் இங்கே அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் இருந்தார்கள். எபேசு பட்டணத்திலே பவுல் ஒரு சிறந்த ஊழியத்தை உடையவராய் இருந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆதி திருச்சபையின் விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள் ஆத்தும பாரத்தோடு கூட சுவிசேஷத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சென்றபொழுது அவருடைய இருதயம் தொடப்பட்டது, வாழ்க்கை மாற்றப்பட்டது. இயேசுவை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை அறியாதவர்களுக்கு அவருடைய வசனத்தை கொடுக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளிலே மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2. கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2.